إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد സർവ പുകഴും പുകഴ്ചയും സർവലോകങ്ങളെയും പടைത്ത് ആഴ്ച ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന വലനായകൻ അല്ലാഹു ഒരുവനക്ക് സ്വന്തമാണത്. സാന്തിയും സലവാത്തും ഇറുതി തൂതർ എം ഉയിരിലും മേലാനവർ മുഹമ്മദ് മുസ്തഫ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർകൾ മീതിലും അന്നവർകളിന് കുടുംബത്തിനർകൾ തോളർകൾ തുടർന്നവർകൾ മുഅ്മിൻകൾ മുസ്ലിംകൾ അനൈവർകൾ മീതിലും എന്തെന്തും കുറിത്താകട്ടും എന വേണ്ടിയതൻപിൻ ജമാഅത്തുൽ മുസ്ലിമീൻ പാലമുനെ കിളയിനാൽ ഏർപ്പാട് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്ന ഇത് മാർക്ക സൊൽപ്പടിവു നിഘൽവിനിലെ ജമാഅത്തുൽ മുസ്ലിമീൻ സൊൽവത് എന്ന എന്ന അടിപ്പടയിൽ ചില വിടയങ്ങളെ ഉങ്ങൾക്ക് മധ്യയിൽ മുൻവയ്ക്കലാമെന്നിരിക്കുന്നു. അൻപുക്കുറിയ തായ്മാരെ സഹോദര സഹോദരികളെ, ജമാഅത്തുൽ മുസ്ലിമീൻ ആകിയ നാങ്ങൾ ഇന്ന ഉലകത്തിലെ പുതിയതായ വ്യത്യാസമായ ഒരു കൊള്കയെ ചൊല്ലുവതർക്ക് വന്നവരല്ല. എങ്ങളുടെ സഹോദരർ എനിക്ക് മുന്നാൽ പേശിയ സഹോദരർ ഇലിയാസ് അവർ ചൊല്ലതുപോലെ നബി ഇബ്രാഹിം അലൈഹി സ്വലാത്തു വസ്സലാം അവരെ പറ്റി അല്ലാഹ് ചൊല്ലുകിറ പോതു മില്ലത്ത് ഇബ്രാഹിം, ഇബ്രാഹിമുടിയ മാർഗം എന്ന ഒരു വിഷയത്തെ അങ്ങേ കുറിപ്പിടുകാം. അത് മറ്റുമല്ലാമൽ ഇന്ന ഉലകത്തിക്ക് അല്ലാഹുവാൽ തൂതരുകളായ അനുപ്പപ്പെട്ട അത്തരെ നബിമാരും ഇന്ന കൊള്കയെ ഇന്ന ഉലക മക്കൾക്ക് മുൻവെച്ച് അവരെ അഴിത്താകളോ അതേ കൊള്കയെത്താൻ നാങ്ങളും ചൊല്ലിക്കൊണ്ടിരിക്കോ. ഏനെന്നാൽ ഇപ്പടിയാണ് ഒരു അടിപ്പടയിൽ ചില വിഷയങ്ങളെ നാങ്ങൾ മുൻവയ്ക്കുന്നോമെന്നാൽ എങ്ങളെ പറ്റി മിക പിളയാണ് ചില വദന്തികൾ മക്കൾ മത്തിയിലെ പരത്തിവിടപ്പെട്ടിരിക്കുന്നത്. ജമാഅത്തുൽ മുസ്ലിമീൻ എന്നാൽ അവർ മൂന്നു നേരം തൊഴുകവർ. ജമാഅത്തുൽ മുസ്ലിമീൻ എന്നാൽ മറ്റ എല്ലാരെയും കാതിരണ്ട് ചൊല്ലുകവർ. ജമാഅത്തുൽ മുസ്ലിമീൻ എന്നാൽ അവർ പറ്റ വഴികേട്, അവർ മൂത്ത ചിലാക്കൾ, അവർ ഖവാരിജികൾ എന്ന് ഇല്ലാത്ത പൊല്ലാത്ത അവതൂറുകളെല്ലാം എങ്ങളെ പറ്റി നാങ്ങൾ ചൊല്ലക്കൂടിയ സത്യത്തെ ശരിയാണ് മുറയിലെ അതർക്ക് എതിർത്ത് ബദൽ ചൊല്ല മുടിയാതെ അതർക്ക് വക്കില്ലാത്ത ഉലമാക്കൾ ഇപ്പടി ഇല്ലാത പൊല്ലാത പൊയ്കളെ എമക്കെതിരാണ് പ്രചാരങ്ങളെ പല കോണങ്ങളിലും മുടക്കി വിട്ടിരിപ്പതെ നാങ്ങൾ പാർക്കോ. എനവേതാൻ ഇന്ന സന്ദർഭത്തിൽ ജമാഅത്തുൽ മുസ്ലിമീൻ ചൊല്വത് എന്ന എന്ന അടിപ്പടയിൽ ചില വിടയങ്ങളെ മുൻവയ്ക്കുന്നത്. മുതലാവത് നാങ്ങൾ ചൊല്ലുവത് എന്നവെന്നാൽ അല്ലാ അൽ ഖുർആനിലെ ചൊല്ലുകാനേ, അതേപോലെ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ തന്നുടിയ അന്ത ഹദീസുകളിലെ ചൊല്ലുകാർകളെ അന്ത വിടയങ്ങളെത്താൻ നാങ്ങൾ ചൊല്ലുകോ. അന്ത അടിപ്പടയിലെ മുതലാവത് അല്ലാഹു തആല അൽ ഖുർആനിലെ ചൊല്ലുകാൻ വലഖദ് ബഅസ്നാ ഫീ കുല്ലി ഉമ്മത്തിൻ റസൂലൻ അനിഅബ്ദുല്ലാഹ വജ്തനിബുത്താഗൂത്. നാങ്ങൾ എല്ലാ സമുദായത്തിക്കും തൂതരുകളെ റസൂൽമാരെ അനുപ്പിനോ. അന്ത റസൂൽമാരെ അനുപ്പിയ നോക്കം എന്നവെന്നാൽ അനിഅബ്ദുല്ലാഹ, அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிற ஏனைய தெய்வங்களை நிராகரிக்க வேண்டும். இது எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹுடைய உபதேசம். இந்த செய்தியை சொல்வதுதான் எங்களுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திற்கு வந்து போதித்தார்கள். ஆனாலும் இன்றைய காலத்திலும் இந்த போதனை தேவைதானா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆம், கட்டாயம் தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவன் அல்லாதவர்களுக்கு செய்யப்படுகிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு, துவா கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். உதவி தேட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேட வேண்டும். நேர்ச்சை வைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தான் நேர்ச்சை வைக்க வேண்டும். சத்தியம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றமாக அல்லாஹ் அல்லாதவர்களுக்காகவும் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலும் இத்தகைய வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அந்த நபிமார்களுடைய சமுதாயங்கள் அவர்கள் இந்த போதனையை முன்வைக்கிற போது சிலைகளுக்காக வேண்டி அறுத்து பலியிட்டார்களோ, சிலைகளுக்காக வேண்டி நேர்ச்சை வைத்தார்களோ, சிலைகளிடம் தங்கள் தேவைகளை கோரி பிரார்த்தித்தார்களோ, அதே போல இன்றைக்கு இருக்கிற முகமது, அகமது, இப்ராஹிம், பாத்திமா, கதீஜாவெல்லாம் அல்லாஹ் அல்லாத கபறுகளிலே அடங்கப்பட்டிருக்கிற அவுலியாக்களிடத்திலே பிரார்த்திப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது வேறொரு நாட்டிலே நடக்கிற செய்தியை நான் சொல்லவில்லை, நமது பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. கல்முனையிலே கடற்கரை பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகிற அங்கே போனால் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கருதப்படுகிற அவரிடத்திலே பிரார்த்தனை செய்யப்படுகிறது, அங்கே காணிக்கை போடப்படுகிறது. இதுவே இவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய வணக்கத்தை அவன் அல்லாதவர்களுக்காக செய்கிறார்களா இல்லையா? இதே போன்று ஜெயிலானி, இதே போன்று கதிர்காமம் என்றிருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா? எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், எல்லா நபிமார்களையும் நாங்கள் அனுப்பியது அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று. எனவேதான் ஜமாத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அவனை விட்டுவிட்டு அவுலியாக்களை வணங்காதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள். அல்லாஹ் அல்லாத ஏனைய தெய்வங்கள் அவர்கள் மலக்குகள் என்ற பெயர்களோடு வந்தாலும் சரி, மனிதர்கள் என்ற பெயர்களோடு வந்தாலும் சரி, அவுலியாக்கள் என்ற பெயர்களோடு வந்தாலும் சரி, ஏன் நபிமார்கள் என்று நபிமார்களுடைய பெயர்களினால் அந்த தெய்வங்கள் கருதப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவன் அல்லாத யாருக்கும் செய்யாதீர்கள் என்று சொல்கின்றோம். அடுத்த இரண்டாவது செய்தி என்னவென்றால், இந்த உலகத்துக்கு வந்து போன எல்லா நபிமார்களும் சொன்னது, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணையை ஏற்படுத்தி விடாதீர்கள். இன்றைக்கு இந்த பிரச்சாரம் ஏன் தேவைப்படுகிறது என்றால், அதிகமான மக்கள் இந்த இணை வைப்பில் மூழ்கி கிடக்கிறார்கள். அந்த நபிமார்கள் இந்த தாவத்தை செய்கிற போது எப்படி அன்றைக்கு இருந்தவர்கள் இந்த இணை வைப்பில் மூழ்கி கிடந்தார்களோ, சிலை வணக்கம், கபர் வணக்கம், உருவ வழிபாடுகளில் மூழ்கி கிடந்தார்களோ, அதே போல இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற இந்த சமுதாயமும் இந்த இணை வைப்பில் மூழ்கி கிடக்கின்றார்கள். எப்படி மூழ்கி கிடக்கிறார்கள், நாங்கள் எங்கே இணை வைக்கிறோம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா யுக்மினு அக்ஸரஹும் பில்லா இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களிலே அதிகமானவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் தான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் பையத்து செய்து நுழையாமல் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நாங்களும் இன்னமும் இஸ்லாத்தில் தான் இருக்கிறோம், இன்னமும் நாங்கள் ஈமான் கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தொழுவதாக இல்லை, ஆனாலும் அவர்கள் ஜக்காத்து கடமையானால் கொடுப்பதாக இல்லை, ஆனாலும் அவர்கள் தாயத்து அச்சிரம் கட்டுவதை இன்னமும் விடுவதாக இல்லை, ஆனாலும் சரிக்கா அந்த அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்படுகிற அந்த கபூர் வணக்கங்களிலே போய் கலந்து காணிக்கை போடுகிற பழக்கத்தை இன்னும் விடுகிறவர்களாக இல்லை. இவ்வளவும் செய்து கொண்டுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம், நாங்கள் மூமினாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். எப்படியான நிலையில் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் தான் என்று சொல்கிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே ஜாஹிலிய சமூகம் என்று நாங்கள் எல்லாம் சொல்கிறோமே, அது ஜாஹிலிய காலம், அறியாமை காலம், வழிகட்ட காலம், அதெல்லாம் முடிஞ்சு இப்ப நவீன காலம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய தாவத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த தாவத்து என்ன எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் ஒரு ஜமாத்தாக இருக்க வேண்டும், அந்த ஜமாஅத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அந்த ஜமாத்துல் முஸ்லிமினுடைய தலைவருக்கு இஸ்லாத்தை ஏற்பதற்காக பையத்து செய்ய வேண்டும், குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும், பெண்கள் என்றால் முழுமையாக மூட வேண்டும், ஆண்கள் என்றால் கரண்டைக்கு மேலாக ஆடை அணிய வேண்டும், தாடியை முழுமையாக வளர்க்க வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும், ஒரு பெண் மகரமான ஆண் துணையின்றி பிரயாணம் செல்லக்கூடாது, பிரயாண தூரம் என்பது 8 கிலோமீட்டருக்கு அங்கால சிறுக்கான காரியங்கள் எதிலும் ஈடுபடக்கூடாது, இப்படி பல போதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களும் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள், ஆஷுரா தினத்திலே நோன்பு பிடித்தார்கள், அவர்களும் ஹஜ் செய்தார்கள். புனித காபாவுக்கு வந்து அப்படி மதினாவிலிருந்து காபத்துல்லாவுக்கு ஹஜ் செய்ய வந்தவர்களைத்தான் அக்கபா என்ற பள்ளத்தாக்கில் இருந்து இரகசியமான முறையிலே பிரச்சாரம் செய்து இந்த இஸ்லாத்துக்காக அவர்களிடம் பையத்தெடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய பேரும் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது போல அரபால் வைக்கப்பட்ட பேர் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர் ஏற்கனவேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே அவருடைய தாயும் தந்தையும் இந்த இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்காத போதும் அவர்கள் அந்த காலத்திலே அவருக்கு வைத்த பேர் முகம்மது தான். அவர்களுடைய தந்தையினுடைய பேர் அப்துல்லா, அந்த காலத்திலே வைத்த பேர் அப்துல்லா. அப்ப இப்படி பேரை வைத்தால் முஸ்லிம் என்றால் அன்றைக்கிருந்த அப்துல்லா, அன்றைக்கிருந்த அபு தாலிப், அன்றைக்கிருந்த இப்படி போன்ற அரபு பேர்களை வைத்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக கருதப்பட்டிருக்க வேண்டும். எனவே அன்றிருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வாங்க முஸ்லிம் ஆகுங்க என்று அழைப்பு விடுத்த அந்த சமுதாயம் எப்படி இருந்தார்கள், அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள், ஆஷுரா நோன்பு, அவர்கள் ஹஜ் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் அதே போன்று நன்மையை நாடி சதக்கா செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, வானத்தை படைத்தது யார் என்றால் அல்லாஹ் என்று சொன்னார்கள், பூமியை படைத்தது யார் என்றால் அல்லாஹ் என்று சொன்னார்கள், உங்களுக்கு உணவளிக்கிற யார் என்றால் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த சமுதாயம் ஏன் முஸ்லிம்களாக அங்கீகரிக்கப்படவில்லை, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இஸ்லாமிய சமுதாயம் என்று ஏற்றுக் கொள்ளவில்லை, இன்னமும் இஸ்லாத்துக்கு வாங்க என்று ஏன் அழைப்பு விடுத்தார்கள் என்றால், அவர்கள் இந்த அமல்களோடு சேர்த்து அவர்கள் ஷிர்கான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள், இணை வைக்கிற செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வணக்க வழிபாடுகளை நபிகளார் காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு பிறகு அவர் சொன்ன மாதிரிதான் வணக்கம் செய்ய வேண்டும், அதற்கு மாற்றமாக வணக்கம் செஞ்சால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துல், எங்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக யார் ஒரு அமலை செய்வாரோ அந்த அமல் நிராகரிக்கப்பட்டதாகும். நாங்களும் சொல்லுறோம் தானே, நாங்களும் நோன்பு குடிக்கம் தானே, நாங்களும் சதக்கா ஜக்காத்தெல்லாம் கொடுக்கிறோம் தானே, அப்ப எப்படி நாங்க முஸ்லீம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சல்லு கமா ரஐத்து மூடி உசல்லு, என்னை எப்படி தொழக்கண்டீர்களோ அப்படியே தொழுது கொள்ளுங்கள்.
ஹஜ்ஜை பற்றி சொல்கிறார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எப்படி செய்வது என்பதை என்னிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய விருப்பம் போல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அன்றைக்கு ஒரு சமுதாயம் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களை வலிதர் என்றார்கள், அவர்களை ஜாகிலியத் என்று சொன்னார்கள். இவ்வளவும் செய்து கொண்டிருந்தவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்மாத்த வலைச பி உனுகிஹி பைஆ. நன்றாக கவனியுங்கள், இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் நமக்கு முன்னிலையில் வந்து செல்லவில்லை, நாம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அவர்கள் சொல்லுகிற போது அன்றைக்கிருந்த சமுதாயம் யார், ஆஷுரா நோன்பு முடித்துக் கொண்டிருந்தவர்கள், ஹஜ்ஜி என்கிற வணக்கத்தை செய்து கொண்டிருந்தவர்கள், 360 சிலைகளையும் காபாவுக்குள் வைத்துக் கொண்டு இந்த ஹஜ்ஜை செய்து கொண்டிருந்தார்கள். வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அழகான அரபு பேர்களை, முகமது, அகமது, இப்ராஹிம் என்ற பெயர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தை பார்த்துத்தான் சொன்னார்கள், மன்மாத்த வலைத்துக்கு பைஆ, யார் தனது கழுத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பைஅத் இல்லாமல் மௌத்தா போவாரோ, மாத்த நீத்தன் ஜாகிலியா, அவர் ஜாகிலிய மரணத்தையே தழுவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று சொன்னார்கள், ஒமன் மாத்த வலைஸ அலைஹி இமாமு ஜமாஅத்தின் ஃபஇன்ன மௌத்தஹு மீத்தத்துன் ஜாஹிலியா, யார் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய இமாமை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மௌத்தாகுவாரோ, அவருடைய மௌத்தும் ஜாஹிலிய மரணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இந்த அல் ஜமாஅத்தை விட்டு வெளியேறிய நிலையில் யார் மௌத்தாகுவாரோ, அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று சொல்கிறார்கள். அந்த மக்கள் இதுக்குள் வராத ஒன்றுந்தான் குறை, மற்ற அமல் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப சொல்லுகிறார்கள், நீங்க பையத்து செய்யலண்டா, நீங்க இந்த தலைமைத்துவத்தை ஏற்கலண்டா, நீங்க இந்த ஜமாத்துக்கு வரலண்டா, ஜாஹிலியத்தில் தான் இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஜாஹிலியத்துடைய விபரீதம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒமன் தா பிதாவா அல் ஜாஹிலியா, ஜாஹிலிய வாதம் கூடும் என்று யார் வாதாடுவாரோ, ஃபைன்னஹு மின் ஜுஸாயி ஜஹன்னம், அவர் நரகத்தின் கொள்ளிக்கட்டை. வஇன் ஸாம வஸல்லா, அவர் நோன்பு பிடித்து தொழுதாலும் தான் என்று சொன்னார்கள். அன்றைக்கு நோன்பு பிடித்து இருக்கிறார்கள் ஒரு சமுதாயம், தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமுதாயம், அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நோன்பு பிடித்து தொழுத போதிலும் ஜாஹிலியத்து கூடும் என்றால் அவர் நரகத்தின் கொள்ளிக்கட்டை என்று சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, தொழுது நோன்பு பிடித்தாலும் ஜாகிலியத்திலே இருந்தால் அது கூடுமென்று வாதாடினால் நரகம் போவானா? சொல்லுகிறார்கள், தொழுது நோன்பு பிடித்து தன்னை முஸ்லிம் என்று அவர் சொல்லிக் கொண்டாலும் அவர் நரகத்தின் கொள்ளிக்கட்டை என்று சொல்கிறார்கள். திருமதி முஸ்னது அகமது போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமின் ஆகிய நாங்கள் வித்தியாசமான புதினமான ஒரு கொள்கையை இந்த உலகத்துக்கு சொல்லவில்லை. இந்த உலகத்துக்கு வந்து போன நபிமார்கள் எல்லாம் என்ன கொள்கையை சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்துக்கு இறுதியாக வந்து போன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொள்கையை சொன்னார்களோ அந்த கொள்கையை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் தொழுகிறோம், நோன்பு குடிக்கிறோம், இன்னொரு அந்த வணக்கம் எல்லாம் செய்கிறோம், எனவே நாங்கள் முஸ்லீம்கள் என்று நீங்கள் நினைப்பது மிக பிழையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணையாமல், இந்த தலைவருக்கு பைஅத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டு செய்கிற வணக்க வழிபாடுகளில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் முஸ்லிம் என்று சொன்னாலும் நரகத்தின் கொள்ளிக்கட்டை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அல்லாஹு தஆலா பல இடத்திலே நபிமார்களை அனுப்பப்பட்ட நோக்கங்களை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் போதனையாக சொல்லியிருக்கின்றார். நாங்கள் சொல்கின்றோம், இந்த சமுதாயத்தில் இந்த ஷிர்க் பரவலாக காணப்படுகிறது. இந்த ஷிர்க் என்றால் உடனே இந்த மக்கள் நினைப்பது, நாங்கள் என்ன சிலையை வணங்கி விட்டோமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்குகிற போது என்னுடைய உம்மத்திலே உள்ளவர்கள் சிலைகளை வணங்குகிற நிலைமை உருவாகும் என்று சொன்னார்கள். என்னுடைய உம்மத்திலே உள்ளவர்கள் முஷ்ரிக்குகளுடன் சேர்ந்து விடுகிற ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னார்கள். அதையும் பார்க்கிறோம் இன்றைய உலகத்திலே எத்தனையோ பெண்கள் இந்தியா அதே போன்று நமது நாட்டிலும் சில மூலை முடுக்குகளிலே தமது நீண்ட கால தேவைகள் நிறைவேறாத போது நேர்த்திக்கடனை கோவில்களிலே வைத்து அவற்றின் மூலம் தமக்கு உதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கிற எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். இவர்கள் வேறு யாரும் அல்ல, இவர்கள் பரதா போட்ட பாத்திமா, ஆயிஷா, ஹதீஜா என்ற பேரோடுதான் இந்த மாதிரியான கோவில்களுக்கும் இதே போன்ற சிறுக்கான காரியங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அப்ப சிறுக்கு என்ற விஷயம் இருக்கிறது, இணை வைத்தல் என்ற விஷயம் இருக்கிறது. இது இருக்கிற எல்லா பிரிவுகளிடத்திலும் காணப்படுகிறது. சில வணக்கத்தின் மூலம் சிறுக்கு வரும். கபூர்களிடத்திலே போய் காணிக்க போட்டால், உதவி கேட்டால், அந்த கபூர்ல இருக்கிற வெண்ணையை தேய்த்தால் சிறுக்கு ஏற்பட்டுவிடும். அச்சிரம் கட்டினால், அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்தால், குர்ஆன் மீது சத்தியமாக, புல்லட தலையறிய மிம்பர் மீது சத்தியமாக, இப்படியெல்லாம் சத்தியம் செய்தால் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். அது மட்டுமல்ல, பிதியத்து செய்தால் இணை வைத்து விட்டான். என்ன பிதியத்து? கூட்டு துவா ஓதுறான், பிதியத்து செய்து விட்டான். சுபவுலே குனூத் ஓதுகிறான், பிதியத்து செய்து விட்டான். அதே போன்று தராவீஹ் 23 ரகாத்து தொழுகிறான், பிதியத்து செய்து விட்டான். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த நாமத்தை விட்டுவிட்டு தப்லீக், தௌஹீத், காதிரி, ஷாதிரி இப்படி இயக்க பெயர்களை வைக்கிறான், பிதியத்து செய்து விட்டான். எனவே இந்த மாதிரி பிதியத்து வைக்கிறது அல்லாஹ்வுக்கு இணையை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை விவரமாக சொல்ல வேண்டும், சுருக்கமாக நான் உங்களுக்கு முன்வைத்து கொண்டிருக்கின்றேன். எனவே அதே போன்று ஜக்காத்து கடமையாகி அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு இணை பெற்றவனாக கருதப்படுகிறான். தொழுகை, கடமையான தொழுகையை அசர், மகரிப், இஷா, சுபஹ் என்றிருக்கிற இந்த தொழுகையை ஒருவன் சரியாக தொழவில்லை என்றால் அவன் முஷ்ரிக்கு காபிர். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லாம், இணை வைத்தால் என்ன, ஒரு நாளைக்கு அழுது தொழுது கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் தானே என்ற ஒரு கேள்வி எழலாம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அதே போன்று யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ, பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவருக்கு நிரந்தரமான தங்குமிடம் நரகமே ஆகும். இந்த மாதிரியான அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வர்கள் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் என்றார். தொழாம இருப்பதன் மூலம், ஜக்காத்து கொடுக்காம இருப்பதன் மூலம், தாயத்து கட்டுவதன் மூலம், சூரியம் சாத்திரம் பார்ப்பதன் மூலம், இப்படியெல்லாம் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணையை ஏற்படுத்தி விட்டான் என்றால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாது, அவன் நிரந்தரமாக நரகம் போவான், சொர்க்கம் போறதுக்கு தகுதியே கிடையாது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஊசிய இலைக்க நபிய, உங்களுக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டதும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கு வகி மூலம் சொல்லப்பட்டதும் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய அமல் அழிந்துவிடும். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் இந்த போதனை தான் இருந்து வந்தது. அப்ப நாங்கள் சொல்கிறோம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான சிறுக்குகள் இருந்து விடுபட்ட ஒரே ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். மற்ற எந்த ஒரு அமைப்பை எடுத்து பார்த்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே சிறுக்கு காணப்படும், அவர்களுக்கு மத்தியிலே விதியாத்து காணப்படும். எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்கிறோம், பிரிவுகள் காணப்படுகிற காலத்திலே எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடனும் அதனுடைய தலைவரோடும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் சொல்கிறோம், இந்த ஜமாஅத்தில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அருமை சஹாபாக்களை எல்லாம் வைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறார்கள், என்னுடைய உயிர் எந்த அல்லாஹுவினுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் பற்றி சொல்லுகிறேன், நாம் இருக்கிற இந்த மார்க்கம், நாம் இருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் 73 பிரியும், அதில் 72 நரகம், ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் என்று சொல்கிறார்கள். அப்ப அருமை சஹாபாக்கள், அது எது என்று கேட்ட போது, நானும் என் தோழர்களாகிய நீங்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிற கூட்டம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா முழு நபிமார்களுக்கும் ஒரு உபதேசமாக முன்வைத்தார். என்ன அது? நீங்க எல்லாரும் ஒரு ஜமாத்தாக இருங்க, பிரிந்து விடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், ஒரு கூட்டம் சுவர்க்கம், நானும் என் தோழர்களும் தோழர்களாகிய நீங்களும் இன்றைக்கு வாழ்ற மாதிரி வாழுகிற கூட்டம் என்று சொல்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த முழு மனித சமுதாயம், அதாவது முஸ்லீம்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஜமாத்தா இருந்து வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்றுதான் இருந்திருக்கிறார்கள். பெருநாள் தொழுகைக்கு அழைப்பு விடுத்தார்கள், பயஷ்கரின ஜமாஅத்தல் முஸ்லிமீன் வதஅவதஹு, பெண்களுக்கு ஒரு அழைப்பு பெருநாள் தொழுகைக்கு, பெண்களே ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய தொழுகையிலும் அவர்களுடைய பிரார்த்தனையிலும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்றைக்கு இருக்கிற மாதிரி இயக்கங்கள், மதுஹபு, தரீக்கா, தௌஹீது, தப்லீகி, அது இது என்றெல்லாம் இருந்திருந்தால் இதுல ஏதாவது ஒன்ற பேரை சொல்லி இந்த ஜமாத்துல பெருநாள் தொழுகையிலையும் அவங்களோட பிரார்த்தனையிலும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்கள். எனவே அவருடைய காலத்திலே இருந்தது இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன். எனவேதான் சொல்லுகிறார்கள், நானும் என் தோழர்களாகிய நீங்களும் இன்றைக்கு வாழ்ற போல வாழ்ற கூட்டம் தான் சொற்கோம். அப்ப நாங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ன சொல்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த மாதிரி, அவங்களோட காலத்துல சஹாபாக்கள் வாழ்ந்த மாதிரி நாம வாழ்ந்து சொற்கம் போவோம் என்று சொல்கிறோம். அப்ப அவங்க எதனை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தார்கள், அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டும் அடிப்படையாக வைத்து வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில அன்றைக்கு ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று இருந்தது, அதனால நாங்களும் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று அந்த நாமத்தோடு வாழ்கிறோம். இது உலகத்திலே எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ சம்மா குமுல் முஸ்லிமீன் மின் கபிலு அபிஹாதா, நபியே அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கும் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்துக்கும் முஸ்லீம்கள் என்று பேர் வைத்தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தீன சரியாக பின்பற்றி சத்தியத்தில் ஒரு கூட்டம் என்று கூட்டம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, வமிம்மன் ஹலக்னா உம்மதுன் யஹ்துன பில் ஹக்கி வபிஹி யஹ்துன், நாங்கள் படைத்தவர்களிலே ஒரே ஒரு கூட்டம் சத்தியத்திலே இருப்பார்கள், அதிலே நீதமாகவும் நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூட்டத்துக்கு பேர் தான் முஸ்லீம்கள். காலகாலமாக அந்த கூட்டம் முஸ்லீம்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அந்த நாமத்தோடு இருப்பார்கள். இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதா? அப்படியாக ஒரு கூட்டம் இருந்தால் அவர்களுடைய மூலாதாரம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸுமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டை விட்டு மூன்று நாலு ஐந்து எல்லாம் சேர்ப்பார்களாக இருந்தால் அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய அந்த பார்வையில் அவர்கள் முஸ்லிம்களாக கருதப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது ஹஜ்ஜத்தில் வதாவுலே வைத்து சொன்னார்கள், மக்களை பார்த்து, தரக்கு ஃபீக்கும் அம்ரேன், உங்களுக்கு மத்தியில் ரெண்டை விட்டு செல்கிறேன், மா இதஸந்தும் பிஹுமா, அந்த ரெண்டையும் நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களாக இருந்தால் லன் தவல்லு, நீங்கள் வழிகட்டில் போகவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன், அடுத்தது எனது வழிமுறை என்று ஹதீஸ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நேர் வழியில பயணிக்க வேண்டுமாக இருந்தால், வழிகாட்டில போகாம இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரே ஒரு வழிகாட்டுதல் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இந்த ரெண்டையும் பின்பற்றுவதுதான். எனவே இந்த ரெண்டையும் மட்டும் யார் பின்பற்றுவார்களோ, வமன் யஅதஸும் பில்லா ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தி முஸ்தகீம், அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய வழியை மட்டும் பின்பற்றி பற்றி பிடித்து வாழ்வார்களோ அவர்கள் நேரான வழியில் செலுத்தப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப ஜமாத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் ஒரு புதினமான கொள்கையை சொல்லவில்லை. நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், அன்றைக்கு அந்த நபிமார்கள் என்ன போதனையை சொன்னார்களோ அதைத்தான் சொல்கின்றோம். அல்லாஹ் ஒருவனை வணங்கணும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, இணை வைத்தால் அமல்கள் அழிந்துவிடும். எல்லோரும் எல்லா நபிமாருடைய காலத்திலேயும் இருந்த மாதிரி ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு ஜமாத்தாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்றுதான் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் 12 ஹலீபாக்கள் வரும் வரைக்கும் இதே நிலைமை ஜமாத்துல் முஸ்லிமின் ஒரே கூட்டமைப்பு ஒரே தலைமைத்துவம் என்ற விஷயம் நீடிக்கும். அதே நேரத்தில் அதற்கு பிறகு உம்மத்து 73 பிரியும். இந்த காலகட்டத்திலே நீங்கள் எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ஜமாத்துல் முஸ்லிமினோடும் அவர்களுடைய இமாமுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி சேர்ந்து வாழ்வதன் மூலம்தான் ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆக முடியும். நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவின் ஒளியில் வழிகாட்டப்படவில்லை என்றால், அந்த அடிப்படைகளை கொண்டு அமையப்பெறவில்லை என்றால், நிச்சயமாக அது அர்த்தமில்லாததாக நிராகரிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. ஆனாலும் சில மக்களை நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவுதான் அடித்து இந்த ஆதாரங்களை முன்வைத்து சொன்னாலும், நான் இருக்கிறா போல நான் இருப்பேன், எனக்கு இயக்கமும் தேவையில்லை, எனக்கு மதுகமும் தேவையில்லை, நான் காலாகாலமா என்னுடைய உமா இருந்த மாதிரி, என் வாப்பா இருந்த மாதிரி, எங்கட ஊர்ல இருந்து வர மாதிரி, எங்கட பெரிய பள்ளியில சொல்ற மாதிரி தான் இருப்பேன், எங்கட உலமா சபை சொல்ற மாதிரி தான் கேட்டேன், ரேடியோவில் போறா போல நான் இருப்பேன் என்று சிலர் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வைதா கீழகம் இத்தபியோமா அஞ்சல் அல்லாஹ், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ற வழி மூலம் இறக்கியதை பின்பற்றி நடவுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்கிறார்கள், பல் நர்த்தபியோமா அல் பைனா அலஹியாபான், எங்களுடைய மூதாதர்களை என்ன வழியில் கண்டோமோ அப்படித்தான் நாங்கள் போவோம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி சரியான வழியில போங்க என்று சொல்லப்பட்டால், இதனை நிராகரிக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்கள மூதாதர்கள் என்ன வழியில போனாங்களோ அது மாதிரி தான் நாங்க போவோம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அவலவு கான ஆபாஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலஹும் யஹ்தலூன், இவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றையுமே விளங்காதவர்களாகவும் நேர் வழியில் இல்லாதவர்களாக இருந்த போதும் இவர்கள் சொல்ற மாதிரியா நீங்களும் இந்த வழிகட்டில் போக போகிறீர்கள், அவர்களை பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இன்றைக்கு இயக்கங்களை பார்க்கிற போது எல்லா இயக்கங்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற ஒரு போர்வைக்குள் தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், புத்தகங்களிலே கூட எழுதி வைத்திருக்கின்றார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமா தான் சொர்க்கம் போகும் என்று. நீங்கள் பாட புத்தகத்தை எடுத்து பாருங்கள், இந்த 73 பிரியும், 72 நரகம், 1 சொர்க்கம் என்று ஹதீஸில் வருகிறது. அதை அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்று சொல்கிறார்கள். அஹ்லு சுன்னா என்றால் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள், வல் ஜமாத் என்றால் ஒரு கூட்டமாக இருப்பவர்கள் என்பது பொருள். சுன்னத்தை பின்பற்றுபவர்கள் குறைந்தபட்சம் சஃபுகளிலே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரிக்கு நின்று அணிவகுத்து தொழுகிறார்களா என்றால் கிடையவே கிடையாது. அப்ப சுன்னத்தை பின்பற்றுறேன் சொன்னா ரசூலுல்லாஹ் குறைஞ்சபட்சம் தொழுகைக்காக தப்பு அமைக்கிற போது கால காலோட சேர்த்து தோளை தோளோட சேர்த்து இப்படி செய்யணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படைகள் கூட இல்லாத நிலையில் தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய வணக்க வழிபாடுகள் காணப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஜமாத்துல் முஸ்லிமினாகிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நாங்கள் புதிதாக ஒரு கொள்கை இந்த உலகத்தில் வந்து யாருமே சொல்லாத ஒன்றை சொல்லவில்லை. இந்த உலகத்துக்கு அல்லாஹுவால் நபிமார்களாக ரசூல்மார்களாக யாரெல்லாம் அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் என்ன விஷயங்களை சொன்னார்களோ அதைத்தான் சொல்கின்றோம். அந்த வகையில் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா நபிமார்களும் வந்து சொன்னது அல்லாஹ் ஒருவனை வணங்கணும் என்று, அதை நாங்கள் சொல்றோம். தாகூத்துகள் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிறவற்றை நிராகரிக்க வேண்டும், அதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போன்று எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்ட போதனை, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வை வணங்கணும், எப்படி வணங்கணும் என்றால் இணை கற்பிக்காமல் வணங்கணும், ஷிர்க் இல்லாமல். அப்ப இந்த சிறுக்கு எப்படியெல்லாம் வருகிறது என்ற விஷயத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மக்கள் இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை, நாங்களும் அல்லாஹ்வை தான் வணங்குவோம் என்று சொன்னாலும் இவர்களிடத்திலும் ஷிர்க் காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறது? தொழுகையை விட்டவனை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் பரக்க சலா பகது கஃபர். அதே போன்று அல் அஹுதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். யார் தொழுகை விட்டாலோ அவன் காஃபிராகி விட்டான். முஸ்லீம்களாகிய எங்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இந்த தொழுகை. எனவே ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், இது யார் விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். இன்னொரு ஹதீஸ்லே சை முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொன்னார், சொல்லுகிறார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கு ஸலாம். ஒரு மனிதனுக்கும் இணை வைப்பு நிராகரிப்பு ஆகியவற்றுக்கும் இடையிலே உள்ள இடைவெளி இந்த தொழுகை தான் என்று சொல்கிறார்கள். சை முஸ்லிமிலே 134வது இலக்கத்திலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கின்றது. அப்ப ஒரு மனிதன் தொழுகை விட்டால் ஒன்றிற்கு காபிர் ஒன்றிற்கு முஷ்ரிக் என்ற அந்த அந்தஸ்தை அடைந்து விடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே சகோதரர், அது போலதான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஜக்காத்து கடமையாகி கொடுக்கலண்டா அல்லாஹுக்கு இணை வைத்தனர். அதே போன்று தாயத்து அச்சிரம் சூனியம் சாஸ்திரம் பார்த்தால் அல்லாஹுக்கு இணை வைத்தனர். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்கிற இந்த சத்திய கூட்டம் தவிர்ந்த இயக்கங்கள் மதுஹபு தரிகாக்களில் ஒரு மனிதன் இருந்து கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்வானாக இருந்தால் அவனும் அல்லாஹுக்கு இணை வைக்கிற ஒருவன். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மினல் லதீன ஃபர்ரகூ தீனஹும் வ கானூ ஷியா, அவர்கள் யார் என்றால் தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து தாங்களும் பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களே அந்த முஷ்ரிக்குகளில் ஆக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சூரத்து ரோம் 30வது அத்தியாயம் 31-32வது வசனங்களை பார்க்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றுதான் இருந்தது. எனவேதான் பெருநாள் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கிற போது ஜமாஅத்துல் முஸ்லிமினுடைய பெருநாள் தொழுகையிலும் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையிலும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்றார்கள். எனவேதான் சொன்னார்கள், பிரிவுகள் 73 இந்த உம்மத்து அவருடைய வபாத்துக்கு பிறகு பிரிகிற போது எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி தல்ஜம் ஜமாஅத்துல் முஸ்லிமின் வைமாமவு, ஜமாஅத்துல் முஸ்லிமினையும் அவர்களின் இமாமையும் பற்றி பிடித்துக் கொள் என்று சொன்னார்கள். புகாரியிலே 7084வது இலக்கத்தில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற விஷயங்களாக சொல்லுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல அல்லாஹ்வும் சொல்கிறான் பல விஷயங்களை ஷிர்கான காரியங்கள் என்று. அந்த விஷயங்களை எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறிவிட்டேன். எனவே சுருக்கமாக நான் சொல்வதாக இருந்தால், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய எங்களுடைய இந்த கொள்கையை ஒரு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நானும் என் தோழர்களாகிய நீங்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிற ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்கள், இதுதான் இங்கே நாம் ஒவ்வொருவர்களும் ஆய்வுக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு பேர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இப்ப நீங்க ஆய்வு செய்து பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் இருந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பாக யாராவது இருக்கிறார்களா, இந்த பேரோடு குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றி இப்படி இருக்கிறார்களா என்று ஆய்வு செய்து பாருங்கள். யாருமே கிடையாது. இரண்டாவது, அவர்கள் பின்பற்றியது அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டும்தான். எனவே அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றினால்தான் நேர்வழி. இன்றைக்கு இந்த சமுதாயம் அல் குர்ஆன் அல் ஹதீஸை மட்டும் பின்பற்றவில்லை. இதனால் தான் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆளுக்கு ஒரு வணக்கம், ஒரு பள்ளிக்கு போனா ஒரு மாதிரி சொல்லுறாங்க, இன்னொரு பள்ளிக்கு போனா இன்னொரு மாதிரி சொல்லுறாங்க, ஒரு பள்ளிக்கு போனா நெஞ்சில தக்பீர் கட்டுறாங்க, இன்னொரு பள்ளிக்கு போனா தொப்புள்ள கட்டுறாங்க, அதுக்கு அடுத்ததாக தொப்புளுக்கு கீழே கட்டுறாங்க, அடுத்த பாட்டி கையை கீழே விட்டு போட்டு நிற்கிறாங்க. இப்படி பல கோணத்தில் பார்க்கின்றோம். அதே போன்று ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு பள்ளிக்கு போனால் ரெண்டு அதான் சொல்கின்றார்கள், ஒரு அதானை இமாம் மிம்பரில் ஏறியதற்கு பிறகு, அதே போன்று இரண்டாவது குத்துபாவு ஓதுவதற்கு முன்பு, இப்படி பல வித்தியாசங்களை இந்த அமல்கள் விஷயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், இவர்கள் எல்லோருடைய மூலாதாரம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்று இல்லை. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் உங்களுக்கு மத்தியில் ரெண்டை விட்டு செல்கிறேன், அந்த ரெண்டையும் பின்பற்றும் காலமெல்லாம் வழிகேட்டில் போகவே மாட்டீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த உம்மத்து இன்றைக்கு வழிகேட்டிலே போவதற்கு போயிருப்பதற்கு காரணம் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்பதை விட்டுவிட்டு இஜ்மாவு கியாசு இஜ்மாவு சஹாபா பஹுமு சஹாபா என்று பல மூலாதாரங்களை ஆக்கினதால் தான் அவர்கள் இப்படி வழிகேட்டில் போயிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இத்தபியோ மா உன்சில இலைக்கும் இர்ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து இறக்கப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியோ மின் தூனிஹி அவ்லியா, அவன் அல்லாதவர்களிடம் இருந்து, அவன் அல்லாதவர்களிடம் இருந்து வந்ததுதான் இஜ்மா கியாசு இஜ்மா சஹாபா பௌமு சஹாபா அது இது எல்லாம். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடம் இருந்து வந்ததையே பின்பற்றுங்கள், அவன் அல்லாதவர்களிடம் இருந்து வந்ததை நீங்கள் பின்பற்றாதீர்கள். கலீலம்மா சதக்கரும், நீங்கள் சொற்பமாகவே சிந்திக்கிறீர்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்தாங்க, ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று வாழ்ந்தாங்க. அதனால நாங்களும் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றினாங்க, அதனால நாங்களும் அப்படியே பின்பற்றுகிறோம். எங்களோட தொழுகைகளை நீங்க பார்க்கலாம், எங்களோட இபாதத்துகளை பார்க்கலாம், சில வித்தியாசங்கள் உங்களுக்கு தென்படும். அதற்கு என்ன காரணம் என்றால், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் ஒன்று அல் குர்ஆனிலிருந்து ஆதாரமாக எடுத்திருப்போம், அல்லது ஹதீஸ்களிலிருந்து ஆதாரமாக எடுத்து பின்பற்றி கொண்டிருப்போம். அடுத்த விடயம் என்னவென்றால், ஜமாத்துல் முஸ்லிமின் ஆகிய நாங்கள் நபி அவர்களும் சஹாபாக்களும் எப்படி இருந்தார்கள் என்ற அந்த அடிப்படைகளில் அவர்கள் ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் அந்த மக்காவில மதினாவில மற்ற ஊர்களில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கெல்லாம் தலைவர். அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அந்த உலகத்திலே இருந்த அவ்வளவு முஸ்லிம்களுக்கும் தலைவர். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி 12 ஹலீஃபாக்கள் என்று சொன்னார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரும் வரைக்கும் முஸ்லிம்கள் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் தான் இருந்தார். இப்படி இருக்க வேண்டும் நபி அவர்களும் தோழர்களையும் போல என்றால் அதே மாதிரி இருக்கணும். இன்றைக்கு அப்படி இந்த சமுதாயம் இருக்கிறதா? 57 நாடுகள் முஸ்லிம் நாடுகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த 57 நாடுகளிலும் உள்ளவர்கள் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்தது போல, 12 ஹலீஃபாக்களுடைய காலங்களிலும் இருந்தது போல இருக்கிறார்களா என்றால் கிடையாது. ஒவ்வொருவர்களும் பல்வேறு அமைப்புகளில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 57 தலைமைத்துவத்தின் கீழ் அல் குர்ஆன சுன்னாவை மட்டும் ஆதாரமாக யாப்பாக கொண்டு அந்த நாடுகளிலே சட்டங்களை இயற்றுகிறார்கள் என்றால் அதுவும் கிடையாது. அவர்கள் அரசியல் யாப்புகளை, எப்படி நமது நாட்டிலே அரசியல் யாப்பு என்று குர்ஆன் சுன்னா அல்லாத யாப்பை கொண்டு வழிநடத்தப்படுகிறதோ அது போல வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே ஒரு இஸ்லாமிய நாடுகளாக இவர்கள் இருப்பார்கள் என்றால், நாங்கள் இந்த பௌத்த நாட்டிலே அதே போன்று இந்த அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற முடியாத இந்த நாட்டிலே நாங்கள் வாழ முடியாது. வாழ்வது ஹராம். உயிர்களை மலக்குகள் கைப்பற்றுகிற போது முதுகிலே அடித்து உயிரை வாங்குவார்கள் என்று வருகிறது குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கிற போது நீங்கள் ஏன் இங்கே வாழ்ந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்க இருக்கிறார். அப்ப அப்படியாக உலகத்திலே உண்மையாகவே சவுதியிலே ஒரு இஸ்லாமிய நாடு அந்த நாடாக இருக்குமாக இருந்தால், அல்லது மற்ற நாடுகள் ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்குமாக இருந்தால், அந்த பர்மாவிலே அவர்களுக்கு கொடுமை நடந்த போது உடனடியாக ஹிஜ்ரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சிரியாவிலே கொடுமை நடந்த போது அவர்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நாடாக இல்லை என்பதனால் தான் இன்று யமனிலே பல கொடுமைகள் நடப்பதை பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணம்? ஒரு உண்மைக்குரிமையான இஸ்லாமிய நாடு என்றால் யமனிலே இருப்பவர்கள் யார்? சவுதி அந்த கூட்டுப்படையோடு சேர்ந்து அந்த தாக்குதலுக்கு உதவி செய்கிறது, தன்னுடைய படையை அனுப்பி வைத்திருக்கிறது யமனிலே உள்ளவர்களை தாக்குவதற்கு. யமனில் உள்ளவர்களும் யார்? முகமது, அகமது, இப்ராஹிம், ஆதம் என்றால், சவுதியிலே இருப்பவன் முகமது, அகமது, இப்ராஹிம் என்றால் ஒரு சகோதரன் மற்ற சகோதரனை எப்படி கொல்ல முடியும்? எனக்கு பிறகு உங்களில் சிலர் மற்ற சிலரின் கழுத்துகளை வெட்டி காவிர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று வன்மையாக கண்டித்தார்கள். அப்ப சகோதரன் சகோதரனை கொல்ல முடியுமா? இதைத்தான அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் இருந்தார்கள். இஸ்லாமிய நாடுகளாக இவர்கள் இல்லை. முஷ்ரிக்குகள் புனித காபாவுக்குள் நெருங்க வேண்டாம். இன்றைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி காபாவுக்குள் வந்து போகிறார். முஷ்ரிக்கு வரக்கூடாது, ஷியாக்களை காபிர் என்று சொல்கிறார்கள். அப்ப ஷியா காபிர், ஷியா முஷ்ரிக் என்றால் எப்படி கஅபத்துல்லாவுக்குள் வர முடியும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இவர்களிடத்தில் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகிற அந்த இஸ்லாம் இவர்களிடத்தில் கிடையாது. எனவேதான் நாங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காலம் இது பித்னாவுடைய காலம், உம்மத்து பிரிந்து காணப்படுகிற காலம், அல் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக மக்கள் நடந்து கொண்டிருக்கிற காலம், யூத கிறிஸ்தவர்களை சான் சானாக முளம் முளமாக இந்த உம்மத்து பின்பற்றி வந்தார்களே அந்த காலம் இது. அன்றைக்கு இருந்த ஜாஹிலியத்து போன்ற ஒரு சூழல் திரும்பவும் நவீன வடிவத்தில் தோன்றியிருக்கிற ஒரு காலம் என்று சொல்கிறோம். அன்றைக்கு குழந்தைகளை, பெண் குழந்தைகளை மட்டும் உயிரோடு புதைத்தார்கள். இன்றைக்கு எல்லா குழந்தைகளையும் கருவிலே வைத்து கொலை செய்து விடுகிற ஒரு காலகட்டம். அன்றைக்கு போதை வஸ்துக்களை அவர்களாக தயாரித்து குடித்தார்கள். இன்றைக்கு நவீனமான முறையிலே தயாரித்து அதே போதை வஸ்துக்களை இன்றைக்கும் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே ஜாகிலியத்து இன்றைக்கும் தாண்டவமாடி கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு அந்த ஜாகிலியத்தில் மூழ்கி கிடந்தவர்களை ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்து, மது, சூது, கொலை, கொள்ளை, விபச்சாரம், இப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் போன்ற இவ்வளவையும் செய்து கொண்டிருந்தவர்களைத்தான் இந்த இஸ்லாத்தின் பால் கூப்பிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்களைத்தான் இஸ்லாத்துக்கு வாருங்கள், முஸ்லீம் ஆகுங்கள், பையத்து செய்யுங்கள், ஜமாத்துல் முஸ்லிமீன் சேருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். அன்றைக்கு சிலை வணக்கத்தின் மூலம் சிறுக்கு செய்தார்கள், உருவ வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு இணை வைத்தார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தொழுகையை விட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்காமல் இருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், தாயத்து அச்சிரம் கட்டி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், பிரிவுகளிலே இருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், மார்க்கத்திலே விபத்து செய்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கின்றது. வெறுமனே கற்பனையில் நான் பேசவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் அந்த சமுதாயம் இருந்ததனால் அவர்களை இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டார்கள். அதே போன்ற காலம் இன்றைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் இஸ்லாம பதா ஹரீபா, இந்த இஸ்லாம் குறைந்த எண்ணிக்கையினர்களை கொன்று புதிதாக தோற்றம் பெற்றது. எப்படி குறைந்த எண்ணிக்கையினர்களை கொன்று புதிதாக உருவாகிறதோ அதுபோல இதற்கு திரும்பவும் ஒரு காலம் வரும் என்றார்கள். இந்த இஸ்லாம் இப்படியே போய், இது இல்லாம போய், ஆரம்பிக்க மாறி திரும்ப தோன்ற ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்த்து சொல்கிறார்கள், ஃபதூபா லில் உரபா, குறைந்த எண்ணிக்கையினர்களாக இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு நல் வாழ்த்துக்கள் உண்டாவதாக என்று சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், மக்கா மதினா என்கிற இரண்டு பள்ளிகளுக்கு இடையில் இந்த இஸ்லாம் இல்லாமல் போய் திரும்ப கடைசி காலத்தில் போய் சேரும் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் சொல்கிறோம், இப்போது அங்கே இஸ்லாம் இல்லை. அதனால் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொடியை அந்த நாட்டினுடைய கொடியாக உருவாக்கி அங்கே இருக்கிற மதுபான சாலைக்கு மேலே தொங்குகிறது, அங்கே இருக்கிற விபச்சார விடுதிக்கு மேலே தொங்குகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு, அதாவது அவருடைய கபரையே இன்று வணங்கப்படுகிற ஒரு பெரும் மனாரா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கபர்களை ஒரு சாணத்து மேல் உயர்த்தாதீர்கள் என்றார்கள். மிக பெரும் கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உருவங்களை அகற்றி விடுமாறும், ஒரு சாணத்து மேல் உயர்த்தப்பட்ட மக்பராக்களை அகற்றி விடுமாறும் கட்டளையிட்டு அனுப்பினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது என்றார்களோ அந்த அத்தனையில் நடக்கிற இடமாக அந்த இடம், அந்த புனிதமான காபத்துல்லா மற்றும் உள்ள இடங்கள் ஆகி போயிருக்கிறது. எனவேதான் நபிகளாரும் தோழர்களும் வாழ்ந்த மாறிக்கு வாழ்ற ஒரு கூட்டம் நாங்க மட்டும். அவங்க ஒரு தலைமைத்துவமாக இருந்த மாறிக்கு நாங்கள் இருக்கிறோம், அல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றின மாறிக்கு நாங்கள் பின்பற்றி இருக்கின்றோம், அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இருந்த போல நாங்களும் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக இருக்கிறோம். அதே போன்று அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு இருந்தது. என்ன தீர்ப்பு? ஒருவர் பைஅத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முஸ்லிம் என்று அறிவிப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பையத் என்றால் என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம். இந்த கொள்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவிலே சொல்லிக் கொண்டிருக்கிற போது பெரும் பெரும் படித்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு புதினமாகப்பட்டது. யமனிலே இருக்கிற ஒரு டாக்டர் அவருக்கு கேள்விப்படுகிறார், மிக நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவருக்கு பைத்தியம் பிடித்து இந்த மாதிரி ஒரு புதினமான ஒரு கொள்கையை சொல்லிக் கொண்டிருப்பதாக அவர் கேள்விப்படுகிறார். சை முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இந்தியாவிலே இருந்த ஒரு மௌலவி அண்மையிலே ஏத்தாலைக்கு இந்த சத்திய மார்க்கத்தை வழங்க வந்திருந்தார். அவருக்கு நாங்கள் இப்படியான ஹதீஸ்களை எடுத்து சொன்ன போது அவர் சொன்னார், நானும் மதரசாவில் ஓதிருக்கிறேன், இந்த வாழ்க்கையிலே இப்படி ஹதீஸ்களை கண்டதில்லைன்னு சொன்னார். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிற உலமாக்களுடைய நிலவரம். அதே போல அன்றைக்கு அந்த டாக்டர் என்ன செய்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யமனில் இருந்து புறப்பட்டு வருகிறார். அவருக்கு நோக்கம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், கஅபாவை பராமரிக்கிற அந்த அப்துல் முத்தாலிபுடைய பேரன் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, எனவே அவரை சோமாக்கணும் என்ற நல்ல நோக்கத்திலாம் வருகிறார். வந்து சொல்லுகிறார், முகம்மதே, மக்காவிலே உள்ள சில மடையர்கள் இப்படி உங்களுக்கு உங்களை பற்றி சொல்றதா நான் கேள்விப்பட்டேன், உங்களோட விஷயத்தை சொல்லுங்க என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கே, அவனை போற்றுகிறேன், அவனிடத்தில் உதவி தேடுகிறேன், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், யாரை அவன் நேர்வழிப்படுத்துகிறானோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது, யாரை அவன் வழிகெடுத்து விட்டானோ அவனை யாராலும் நேர்வழிப்படுத்த முடியாது என்ற மாதிரி சில வாசகங்களை சொல்லி தன்னை உரைய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே அவர் சொல்லுகிறார், முகம்மதே, உங்களோட கலிமத்துகளை நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க என்று மூன்று தடவைகளுக்கு மேல் அதை திரும்ப திரும்ப சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் சொல்லுகின்றார்கள். சொன்னதும் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சொல்லுகிறார், நான் எத்தனையோ சபைக்கு போயிருக்கிறேன், கவிஞர்களுடைய சபைக்கு போயிருக்கிறேன், சூனியக்காரர்களுடைய சபைக்கு போயிருக்கிறேன், சாஸ்திரக்காரர்களுடைய சபைக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லை. எனவே உங்களுடைய இந்த வார்த்தைகள் கடலினுடைய அலைகளை கிழித்து அதன் ஆழத்துக்கே போய்விடுகிற மிக பிரமாண்டமான வார்த்தையை சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுவது ஹக்கு, ஹாத்தி எதக்க உபாயுக்க அலல் இஸ்லாம், உங்களை கையை தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நான் பையத்து செய்கிறேன் என்று சொல்லி அவர் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சை முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், ஜரீர் பின் அப்துல்லா என்கிற நபித்தோழர் இஸ்லாத்துக்காக பையத் செய்த நிலைமையை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் போனேன், போய் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கிறேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே இஸ்லாத்துக்கு பையத் எடுத்தார்கள். எப்படி எடுத்தார்கள் அதையும் கூட சொல்கிறார்கள். புகாரியில் இடம்பெற்றுகிற ஹதீஸ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பையத் செய்தேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கலிமாவை சொல்லியும் தொழுகையிலே நிலாட்டுவேன், ஜக்காத்து கொடுப்பேன், முஸ்லீம்களுக்கு நல்லுபதேசம் செய்வேன், இப்படியான சில வார்த்தைகளை சொல்லி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுகின்றார்கள். அப்ப இன்னைக்கு இந்த சமுதாயம் என்ன சொல்றாங்க, நாங்கள் கலிமா சொல்லிக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்ப கலிமாவை எப்படி சொல்லணும், நம்மளோட விருப்பம் படி சொல்லலாமா? கலிமா சொன்னா முஸ்லீம் தான் கடுகளவும் சந்தேகம் இல்லை, கலிமா சொன்னவன் சுவர்க்கம் போவான் கடுகளவும் சந்தேகம் இல்லை. எங்களை பற்றி மிகப்பெரிய ஒரு அபாண்டத்தை சொல்கிறார்கள், கலிமா சொன்ன மக்களை எல்லாம் நரகம் போவார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று எங்களை பற்றி மிகப்பிழையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு காலமும் சொல்லவில்லை கலிமா சொன்னவன் நரகம் போவான் என்று, கலிமா சொன்னவன் முஸ்லீம் இல்லை என்று நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லவில்லை. என்ன சொல்கிறோம், கலிமாவை அன்றைக்கு சஹாபாக்கள் எப்படி நபி அவர்களிடத்திலே சென்று சொல்லி இந்த பையத்தின் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்படி செய்யணும், அப்படி சொல்லணும், அப்பதான் அந்த கலிமா சொன்னதாக கருதப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எங்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக யார் ஒரு காரியத்தை செய்வாரோ அது ரத்து, நிராகரிக்கப்பட்டதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப கலிமா சொல்லியிருக்கிறோம் என்றால் நபி அவங்களோட காலத்தில் அன்றைக்கு அந்த ஜரீர் பின் அப்துல்லா போய் சொன்ன மாதிரிக்கு நீங்க சொன்னா ஓகே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எனக்கு பிறகு பிரிவுகளை விட்டு ஒரு ஜமாத்துல் முஸ்லிமில் சேருங்கண்டாங்க. அப்ப சேர்ற எப்படி என்றா இப்படித்தான், நபி அவங்களும் சஹாபாக்களும் வாழ்ந்த மாதிரிக்கு வாழ்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது, அது நாங்க இந்த கூட்டத்தில் சேரும்படிதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க.
எனவே இப்படி பையத்து செஞ்ச ஒருவர் இருந்தார், தமீம் உத்தாரி என்ற ஒரு சஹாபி. அப்ப ரசூலுல்லா வந்து சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் வாருங்கண்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பக்கத்துல போனாங்க, மிம்பருக்கு மேல ஏறிக்கு இருந்து சொன்னாங்க. அவர்களை அழைத்து விட்டு தமீம் உத்தாரி என்பவர் இன்றைக்கு வந்து பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அறிவித்தார்கள். அப்ப இதுதான் தீர்ப்பு. தீர்ப்பு என்னன்னு கேட்டா, ஒருவர் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றால் முஸ்லிம் என்று அறிவிக்க வேண்டும். நான் கேட்கிறேன், கலிமா சொன்னா முஸ்லிம் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். உங்களிடத்திலே யாராவது இப்படி கலிமா சொன்னதாக ரசூலுல்லாஹ் காலத்தில் அறிவிச்ச மாதிரி நீங்க அறிவிக்கீங்களா என்றால் கிடையாது. பருவ தாய் பாப்பா முஸ்லீம், உம்மாவும் முஸ்லீம். புள்ள பருவ வயது அடைஞ்சா பையத்து செய்யணும். அது இதுல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பருவ வயது அடைஞ்சதும் பிள்ளையில கூட்டிக்க அந்த பையத்து செய்ததாக ஆதாரங்களை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் சஹாபியா பெண்மணி தந்த பிள்ளைய கூட்டிக்குவார், ஆம்பளை பிள்ளைய. யார சொல்லா, இவரிடத்துல பாயுஹு, இஸ்லாத்துக்காக பையத்தெடுங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், பையனுக்கு வயது வரவில்லை, சொல்கிறார்கள் இவர் சிறுவனாக இருக்கிறானே என்று சொல்லி அவருக்கு துவா செய்து அனுப்பின செய்தி சைர் புகாரியில் இடம் பெற்றிருக்கின்றது. அப்ப அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, தீர்ப்பு என்பது இந்த சமுதாயத்தில் கிடையாது. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு கலிமா அவசியம். இந்த கலிமாவை பையத்து மூலம் செஞ்சு ஒருவர் வந்தால் அவர் முஸ்லிம். அதே நேரத்தில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட்டு ஒருவர் வெளியேறி போனால் அவர் முர்தத், மதம் மாறியவர். இந்த சமூகத்திடத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற என்ன பெரிய சிறுக்க செஞ்சாலும் குஃபுர செஞ்சாலும் அவன் முஸ்லிம் என்ற பெயருடன் வாழ்வான். அவன்ட பேர் அகமதா, முகமதா, காசிமா, அப்துல்லாவா, அப்ப அவன் கடைசி வரைக்கும் முஸ்லீம் தான் என்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த சமூகத்தில் காணப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒருவன் சிறுக்க செஞ்சால் அவன் முஷ்ரிக், குஃபுரை செய்தால் அவன் காஃபிரு. அதே போன்று இந்த மாதிரியான இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற செயலை செஞ்சால் அவன் மதம் மாறியவன், முருத்தன். இந்த தீர்ப்பை சொல்ல வேண்டும். இப்படி தீர்ப்பை சொல்லுகிற இந்த விஷயத்தை என்ன சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது, யாரும் யாருக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடாது, தீர்ப்பு எல்லாம் மறுமையில அல்லாஹ் தான் சொல்றது என்று சொல்கிறார்கள். அப்ப என்னத்துக்கு அல்லாஹ் சொல்றான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇகஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் இறக்கினத்தை கொண்டு யாரெல்லாம் தீர்ப்பு சொல்லவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று 5வது அத்தியாயம் 44 ஏன் அல்லாஹ் சொல்லணும்? அன்புக்குரியவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தொழுகையை விட்டவனை முஷ்ரிக் என்றா நாம எப்படி முஸ்லீம் என்று சொல்றது? அல்லாஹ் ஜகாத்து கொடுக்காதவனை முஷ்ரிக் என்று சொன்னா நாம எப்படி அவனை போய் முஸ்லீம் என்று ஆக்குறது? கபூர் வணங்குறவன், தாயத்து கற்றவன், அச்சிரம் கற்றவன், சூனியம் செய்றவன் எல்லாம் முஸ்லீம் இல்லை, முஷ்ரிக் என்று வகி மூலம் அல்லாஹ் சொல்லியிருக்கிற போது நாங்கள் எப்படி அவனை முஸ்லீமாக்க முடியும்? பிதுஅத்து செய்றவன் முஷ்ரிக்கு வழிகேடன் என்று இருக்கிற போது அவனை எப்படி முஸ்லீமாக்க முடியும்? அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் எல்லாம், இப்படித்தானே எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மட்டும்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். சில அமைப்பு என்ன சொல்கிறார்கள், பிதுஅத்து செய்றவன் வழிகேடு, அவன் நரகம் போவான், அதனால தான் நாங்கள் வேறையா பள்ளி கட்டிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப ஜும்மாவை வேறையா ஓதுறாங்க, பெருநாளை வேறையா சொல்றாங்க, எல்லாமே செய்யறாங்க, வேறையா பள்ளி கூட கட்டி வேறையா உலமா சபையெல்லாம் வச்சு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. கேட்டா நாங்க பிதுஅத்து செய்யறோம் இல்ல, அதனால இப்படி எல்லாம் செய்யறோம்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்டால், பிதுஅத்து செய்யறவன் யாரு, அவன் முஸ்லீம் இல்லையா என்று கேட்டா, இல்ல இல்ல நாங்க அப்படி செல்லலையே. அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு வேறையா ஒரு பள்ளி வாசல், 500 மீட்டருக்கு அங்கால உங்களுக்கு என்னத்துக்கு வேறையா ஒரு ஜும்மா பள்ளி? எல்லாரும் உண்டா சேர்ந்து சொல்ல வேண்டியதானே. அப்ப எல்லாரும் முஸ்லீம் என்றால் எதற்கு இப்படி ஒரு பள்ளி, ஆளுக்கு ஒரு பள்ளி, ஆளுக்கு ஒரு வணக்க வழிபாடு? என்னத்துக்கு ஜமாத்துல் முஸ்லிமீனாகி நாங்கள் சொல்கிறோம், நீங்க இப்படி பிரிஞ்சு இருக்கிறதால, பிதுஅத்து செய்யறதால முஷ்ரிக்குகளாக இருக்கிறீர்கள், ஜமாத்துல் முஸ்லிமின் சேராமல் இருக்கிறதால முஷ்ரிக்குகளாக இருக்கிறீர்கள். இந்த மாதிரியான முஷ்ரிக்குகளை விட்டு ஒதுங்கி ஜமாத்துல் முஸ்லிமீனை இமாமையும் பற்றிப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், எனவே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த தீர்ப்பு இவர்களிடம் இல்லை. இந்த தீர்ப்பு இல்லாமல் போகிற நிலவரம் இருக்கிறது. இஸ்லாம் இல்லாமல் போகும் என்றார்கள் சொன்னார்கள். கடைசி காலத்தில் நடக்கிற விஷயம், எனக்கு பிறகு இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒன்று ஒன்றாக இல்லாமலாக்கப்படும். அதுல முதலாவது இல்லாமலாக்கப்படுவது தீர்ப்பு என்று சொன்னார்கள். இதை பார்க்கிறோம், தொழலாட்டி முஸ்லீம், நோம்பூடி காட்டி முஸ்லீம், சக்காத்து கொடுக்காட்டி முஸ்லீம்,
கபூரை வணங்கினாலும் முஸ்லீம், ஷியாவா இருந்தாலும் முஸ்லீம், தரிக்காவா இருந்தாலும் முஸ்லீம், என்ன செஞ்சாலும் முஸ்லீம் என்று சொல்ற ஒரு நிலவரத்தை தான் பார்க்கிறோம். மழை பெய்ஞ்சா கூட பள்ளிக்கே போகாதவனும் முஸ்லீம். இப்படித்தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துடைய நிலவரம். அப்ப முஸ்லீம் என்று யார ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களோ அவனைத்தான் முஸ்லீம் என்று சொல்லணும். பையத்து செஞ்சு ஜமாத்து முஸ்லீம்களை சேர்ந்து கடமைகளை தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த கடமைகளை செஞ்சாதான் முஸ்லீம், இல்லாட்டி அவன் முஸ்லீமே கிடையாது. இப்படி செல்ற ஒரே ஒரு கூட்டம் நாங்க மட்டும்தான், மற்ற எல்லா கூட்டமும் இதுக்கு மாற்றமாத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நபி அவங்களும் சஹாபாக்களும் வாழ்ந்தா போல வாழ்ற கூட்டம், அந்த அடிப்படையில நாங்கள் இருக்கின்றோம். அவங்களோட காலத்தில் இருந்தா போல ஒரே தலைமைத்துவம், ஜமாத்துல் முஸ்லிமீன், குர்ஆன், ஹதீஸ், அதே போன்று இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத்து, அதே போன்று இந்த தீர்ப்பு, இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஐந்து விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஐந்தையும் கொண்டு போய் ஆய்வு செய்து பாருங்கள், மற்ற அமைப்புகளிடத்தில் இருக்கிறதா. நான் ஏற்கனவே சொன்னது போல அகிலு சுன்னா வல் ஜமா என்று சொல்கிறார்கள். சுன்னாவும் இருக்கிறது, ஜமாத்தும் இருக்கிறதாம். அவர்களுக்கு பேர் தான் இருக்கிறது, சுன்னத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன தாடி கூட இல்லை. ரசூலுல்லாஹ் சஃப்புகளை காலோடு கால், தோளோடு தோல் வைக்க வேண்டும் என்றார்கள், அது கூட இல்லை. ஆனால் ஜமாத்துல பேரை கட்டா சுன்னத்து ஜமாத், பிரியக்கூடாது, ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். சும்மா பேர் தான் இருக்கிறது, ஜமாத்தாக அவர்கள் இல்லை, பல இயக்கங்களாக பிரிவுகளாக இருக்கிறார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாங்கள் செயற்பட்டா மட்டும்தான் சொர்க்கம் போகலாம், இல்லாட்டி நரகம்தான். மௌத்தானத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் போய் நான் இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிக்க வேண்டுமே, அவன் தூதருக்கு கட்டுப்பட்டிக்க வேண்டுமே என்றெல்லாம் புலம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சில மக்களுக்கு இது சத்தியமாக படுகிறது, ஆனால் உலகத்திலே உள்ள சில விடயங்களுக்காக பயப்படுகிறார்கள், உலகத்திலே உள்ள சில மனிதர்களுக்கு பயப்படுகிறார்கள், உலகத்திலே தன்னுடைய கௌரவம் கண்ணியம் போய்விடும் என்று பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துக்காக பையத் எடுத்த போது சொன்னார்கள், பழிப்பவனுடைய பழிப்புக்கு நீ அஞ்சாதே என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூரியம் செய்யப்பட்டவன் என்று சொன்னார்கள், அதே போன்று மதம் மாறியவன் என்று சொன்னார்கள். எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உறுதியாக இருந்தார்கள். எத்தனையோ சஹாபாக்களுக்கு சித்தவதை செய்யப்பட்டது, தாங்கிக் கொண்டார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அடைகிற ஒரே ஒரு இலக்கு தான் எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் தற்காலிகமானது, இந்த உலக வாழ்க்கையை தற்காலிகமானது. எனவே அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலகம் ஒரு உண்மையான விசுவாசிக்கு சிறைச்சாலை, ஒரு காஃபிருக்கு சொர்க்கம். சிறைச்சாலையில வாழ்ற முஸ்லீம் பட்டி எடுக்க மாட்டார், விபச்சாரம் செய்ய மாட்டார், கட்டுப்பாடு, ஒரு தலைவருக்கு கட்டுப்படணும், இப்படியான பல அமைப்புகளை எல்லாம் பேடி நடக்கிறவராகத்தான் முஸ்லீம் இருப்பார். காதிருக்கு சொர்க்கம், அவன் வட்டி கெடுப்பான், விபச்சாரம் செய்வான், அந்த பெண்கள் மகரம் இல்லாமல் பிரயாணம் போவார்கள், பர்தா இல்லாமல் செய்வார்கள், இசை கூடும், எல்லாம் செய்வார்கள். எனவே இந்த மாதிரி ஒரு பேடுதலான நபி அவங்களும் சஹாபாக்களும் வாழ்ந்த மாதிரிக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்க வாழ்றோம். எங்கள்ல மனித தவறுகள் காணப்படலாம், ஆனால் அவைகள் சிறுக்கு அல்ல, அவை விதியத்தல்ல, அவை ஜாகிரியத்தல்ல, அவை குஃபுர் அல்ல, மனித தவறுகள். இந்த தவறுகளை சுட்டி காட்டினால் அவருக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் என்று சொல்லி எங்களை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையால் அப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பல விஷயங்கள் இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது நாங்கள் இவற்றை விளங்கப்படுத்துவதற்கு இருக்கின்றோம். எனவே சொன்ன விஷயங்களை எல்லாம் எங்களுடைய செயற்பாடுகளில் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை சுவனத்தை நோக்கியதாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.